வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் போன வாரத்தில் நம்ம ஒரு அறிமுகத்தை செய்தோம். விவாகமத்தின் புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டதுங்கிறத பார்த்தோம். இந்த நாளில் நம்ம முதல் அதிகாரம் முதலாவது முதல் 18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அதன் மூலமாய் ஆண்டவர்களோடு என்னோடு கூட பேச வேண்டும். அதற்காக நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம், ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு முறை ஆண்டவரே நம்முடைய சமூகத்திற்கு ஒன்று சேர்ந்து வருகிற வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய திருவசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறீர். இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து வருகிறோம் சுவாமி. ஆண்டவர், அறிவினராகிய எங்களுக்கு இந்த பகுதியின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள, விட வேண்டியதை விட்டுவிட வேண்டிய ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனை எல்லாம் உடைய அதிகாரத்திலே நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளும். என்னோடு கூட இருக்குன்னு சொன்னவரே எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாளத்தில் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள தாப்பினே, ஆமென். அம்மாங்களே, இன்றைக்கு நான் கொடுத்துருக்க தலைப்பு அ ஃபர்கெட்ஃபுல் நேஷன் அண்ட் அ பர்சிஸ்டன்ட் காட். மறந்து போகிற இஸ்ரவேலும் மறவாத தேவனும். இந்த உபாகமத்தின் புஸ்தகம் எழுதப்பட்டதனுடைய ஒரு முக்கியமான நோக்கம், ஜனங்க மறந்து போயிட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் கொடுத்த கட்டளையெல்லாம் மறந்து போயிட்டாங்க. அதனால தங்கள் இஷ்டத்துக்கு அவங்க எல்லாம் செஞ்சாங்க. உங்களுக்கு ஒரு கதை நான் சொல்லணும். மூணு பேர் பேர் இப்படி வச்சுக்கலாமே, அனபெல், மேபெல், அப்புறம் கோல்டன் பெல் வச்சுக்கலாமா? அப்படியே மூணு பேருக்கு ரொம்ப மறதி ஜாஸ்தியாக. நல்ல இந்த அனபெல் என்ன செஞ்சிட்டா, அந்த பந்தம்மா கொஞ்சம் வயசு போகிற வந்தவங்க தான், நான் மாடிக்கு போய் நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மேலே போய் இந்த தண்ணி தொட்டியை நிரப்பிட்டு ஒரு காலை உள்ளர வச்சுட்டு, நம்ம குளிக்க வந்தோம்மா எதுக்கு வந்தோங்கிறத மறந்து போயிட்டோம். அதனால் மேபலை கூப்பிட்டு உதவி கேட்கலாம் அப்படின்னு மேபலை மேலே வர சொல்லி கேட்டால், அந்த அம்மா மேபல் மாடிப்படிக்கட்டுக்கு கீழே வந்து ஒரு படி எடுத்து வச்சுட்டு மேலே போடணுமா இல்லை வெளியில் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறந்து போயிட்டோம். அப்புறம் சரி, மேபல் யோசிச்சான், கோல்டன் பெல்ட்டு கூப்பிட்டு அதுக்கிட்ட நம்ம உதவி கேட்கலாம். அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, இந்த ரெண்டு தங்கச்சி மா அக்கா மார்க்கு ஒன்றும் தெரியறதில்ல, அவங்களுக்கு மறந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் என்னையை தான் கூப்பிட்றாங்க, பரவாயில்ல என்னை கூப்பிட்டனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல உட்காந்துட்டு உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லி கதவை பார்த்து சொல்லித்தேன். ஏன் அதை சொல்கிறேன், வி ஆல் ஃபர்கெட் அட் டைம்ஸ், அநேக காரியங்களை நம்ம மறந்து போயிடும். அப்படி மறந்து போகிறதுனால நம்ம நிறையா வேலைகளை செய்ய முடியாதபடிக்கு நம்ம இன்னும் நம்முடைய வேலைகள் செஞ்சு இன்னும் முன்னாடி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்போ கண்டிப்பாக டு கெட் வேர் வி நீட் டு கோ, வி நீட் டு ரிமெம்பர் வேர் வி ஹேவ் பீன். நீங்களும் நானும் முன்னேற வேண்டும் என்றால் நாம் முன்பாக எங்கே இருந்தோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்வது ரொம்ப அவசியம். ஆகையால் தான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தை எழுத, அதை குறித்து எல்லாவற்றையும் சொல்ல, அவருடைய கடந்த காலத்தை குறித்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி வரப்போகிற எதிர்காலத்துக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துதான் உபாகமத்தின் புஸ்தகத்தை மோசை எழுதினதாக பார்க்குறோம். இப்போ நான் போன தடவை சொல்லி சொன்னேன், இப்போது மோசை யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கார்னா, இரண்டாவது தலைமுறையிடத்துல பேசிகிட்டு இருக்கிறார். முதல் தலைமுறையினர் அவங்க வனாந்திரத்திலே அவங்க தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவரை நம்பாமற் போனபடினாலே ஆண்டவர் அவங்கள சொல்லிட்டாரு, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க போவதில்லை. ஆகையால் இப்போ இந்த இரண்டாவது தலைமுறை தான் இங்கே நிற்கிறாங்க. ஆனால் அவங்க முன்பாக முன்னேறி செல்கிறதற்கு முன்பாக அவர்கள் தங்களுக்கு பழைய காரியங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய மனதிலே அதை இருத்திக் கொள்ள வேண்டும். தேவன் அவர்களை எப்படிப்பட்ட மக்களாய் அழைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையிலே மோசே அதைத்தான் செய்கிறார். அப்போ அவங்க தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிற வேளையிலே அது அவர்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனாலும் நம்ம இதை கவனித்து பார்க்குறப்ப, முதலாவது ஞாபகம் மறதி, மறந்து போதல் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு இந்த செலக்டிவ் ஃபர்கெட்ஃபுல்னஸ் இருக்கும், எல்லா ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க, சிலது மாத்திரம் மறந்து போகும். ஆனால் இந்த முதல் 5 வசனங்களை பார்க்குற வேளையில் அங்கே ஒரு, நான் இனிமேல் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் போட்டிருக்கேன், தமிழில் போடல, இது அ சேட் பட் ட்ரூ ரிமைண்டர். என்னென்னா ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம், ஆனால் அதுதான் உண்மை, அதைத்தான் இங்கே ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறார் மோசே. இங்கே நீங்கள் பார்க்குறப்போ இந்த முதல் ஐந்து வசனங்களை பார்க்குற வழியில் ஐந்தாம் வசனத்தில் பாருங்க, யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்திலே மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி. அப்போ யோர்தான் நதியை தாண்டி தான் அவர்களுக்கு இனிமேல அவர்கள் வாக்குத்தத்தை பண்ணப்பட்ட தேசம் வரப்போகிறது, எரிக வரப்போகிறது, அதுக்கப்புறம் கானான் தேசம் வரப்போகிறது. அப்போ அந்த இடத்திலே மோசே நிற்கிறார். மோசே நின்று அவங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த கானான் தேசத்தை அவர்கள் போகிறதுக்கு முன்பாக அவர்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த தேசத்திற்கு போகிறதுக்கு முன்பாக அவர்களிடத்துல பேசுகிறார். இது நேரம் வந்துருச்சு, அவங்க போய் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு. அப்போ முன்னாடி நல்ல ஒரு அருமையான தேசத்தை பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்பாக பார்க்குற வேளையில் ஒரு பெரிய ஒரு வனாந்தரமான ஒரு இடம் இருக்குது, ரொம்ப மோசமான இடம். அங்கே தான் இஸ்ரேல் மக்கள் திரும்பவும் திரும்பவும் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நடக்காமல் போன தேசம். இங்கே போடப்பட்டிருக்க இந்த ரெண்டு இடத்தை பாருங்க, ஆஸ்ரோத் அப்புறம் பாரான். இந்த ஆஸ்ரோத் பாரான் என்கிற தேசத்தை இந்த இடத்தை பார்க்கிற சமயத்தில் இரண்டு காரியங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஒன்று என்ன, நம்ம எண்ணாமத்தின் புஸ்தகம் 12:1 வசனத்தை வாசிக்கிற வேளையில் அங்கே மோசேயினுடைய மனைவி, அவள் இஸ்ரவேலத்தால் அல்ல வேறு ஒரு பெண், குஷாயிட் உமன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை மோசேயினுடைய தங்கை மிரியமோ இன்னும் சகோதரன் ஆரோனோ அதை வைத்து எதிர்த்து ஆண்டவர் இடத்துல, மோசே உன்னிடத்துல தான் பேச முடியுமா, எங்கள்கிட்ட ஆண்டவர் எங்களிடத்துல பேச முடியாதா என்று சொல்லி அவளை, அந்த மோசேயின் மனைவியை சிறுமைப்படுத்தி பேசுகிறார்கள். அது ஆண்டவருக்கு பெரிய கோபம். உங்களுக்கு தெரியும் மிரியம்க்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு, மிரியம்க்கு தன்னுடைய கை குஷ்டமாயிற்று, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சரியாக போனது. இரண்டாவது பாரான் என்கிற இடத்தை நான் பார்க்குற சமயத்தில் எண்ணாமத்தின் புஸ்தகம் 12:16 வசனத்தை நாம் படிக்கிறோம். அதில் பார்க்குறப்ப கூட அவங்க அந்த பாரான் தேசத்திலே வந்து தான் என்ன செய்கிறாங்க பாருங்கள், ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிறதை பார்க்குறோம். எண்ணாகமம் நம்பர்ஸ் சாப்டர் 12:16 கடைசி வசனம். பின்பு ஜனங்கள் ஆசரவத்திலிருந்து புறப்பட்டு பாரான் மந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். அப்புறம் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் ஒவ்வொரு கோரத்திலிருந்து ஒருத்தர் அனுப்பி அவங்க போய் அந்த கானான தேசத்தை பார்த்துட்டு உழவு பார்த்துட்டு வரட்டும். போய் பார்த்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியும். அவங்க எல்லாரும் வந்து, அதில் ரெண்டு பேர் காலேப் ஜாஷுவாவை தவிர மற்ற எல்லாரும், நம்மளால் அங்கே போக முடியாது, அங்கே பெரிய ஆளுகளாக இருக்கிறாங்க, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். ஆண்டவர் அதன் மேலே ரொம்ப வருத்தப்பட்டு கோவப்பட்டு அங்கே தான் அவர் சொல்கிறார், இனிமேல் நீங்கள் யார் இப்போ இங்கே இருக்கிறவங்க யாரும் போக போகிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், இந்த கடந்து போன நாட்களை பார்க்குற வழியில் ஆண்டவரை அதிகமாக அவர்கள் துக்கப்படுத்தியிருக்கிறார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன மக்கள். அப்படிப்பட்ட மக்களைத்தான் ஆண்டவர் இங்கே அவர்களை அழைத்து வந்திருக்கிறாரு. இந்த 2வது 3வது வசனத்தை நம்ம படிக்கிற சமயத்தில் இஸ்ரேல் தேசத்தினுடைய மிக துக்கமான விஷயம் என்னென்னா, அவங்க ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவங்க தாங்கள் இருந்த இடத்திலிருந்து காதேஷ் பர்னியாவிலிருந்து 11 நாள் ஹோரேப் மவுண்ட் சைனாயிலிருந்து அவங்க 11 நாளுக்குள்ள பிரயாணத்தில் அவங்க போய் காதேஷ் பர்னியாங்கிற சேர்த்து போய் சேர்ந்துருக்கணும். அதுதான் ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ் பாயிண்ட் டு கேனான், கானான் தேசத்துக்கு போகிற பக்கத்தில் இருக்கிற வழி அதுதான். ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்தபடினாலே என்ன, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 11 நாள் பிரயாணம் 40 வருஷமாக மாறி போய்விட்டது. 11 days journey became 40 years. 11 நாளில் போயிருக்க வேண்டிய பிரயாணத்தில் அதை 40 வருஷமாக போயிருக்குது. என்ன காரணம், இதுதான் கீழ்ப்படியாமை தான் காரணம். கீழ்ப்படியாமை காரணம் கண்டிப்பாக, கீழ்ப்படியாமைக்கு கண்டிப்பாக என்ன உண்டு, விளைவுகள் உண்டு, அதனுடைய பின் விளைவுகள் கண்டிப்பாக உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் பின் கண்டிப்பாக விளைவுகள் உண்டு. அந்த விளைவு தான் 11 நாள் 40 வருஷமாய் போய் வனாந்திரத்தில் அலைஞ்சு திரிஞ்சாங்க அத்தனை பேர். ஆனாலும் நம்ம 6வது வசனத்திலிருந்து பார்க்குறப்போ நீங்கள் என்ன கவனிக்கிறவங்க, Where sin abounds, there grace abounds. எங்கே பாவம் பெருகிறதோ அங்கே கிருபையும் பெருகிறதை பார்க்கும். இப்போ அவங்க இந்த ஆறாம் வசனத்தில் பார்க்குறப்போ பழைய கதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடைய சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையருகே தங்கியிருந்தது போகும், நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எம்மோரியின் மலை நாட்டிற்கும் அதுக்கு அடுத்த எல்லா சமனான வழியிலும் போய் ஐப்ராத் நதி பெரிய நதி வரைக்கும் போங்க, இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நாங்கள் நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலே ஆண்டவர் சொல்கிறது. அப்படி அவங்க அவங்களுக்கு சொல்லிட்டாரு. அதை நம்ம மனசில் வைத்து கொண்டிருக்கிற வேலையில் அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம் அவங்க என்ன செஞ்சாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ எண்ணாமத்தின் புஸ்தகத்தில் படித்தோம். ஆனால் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபடினாலே அவர்களுடைய பிரயாணம் மிக மோசமான பிரயாணமாக, அவர்கள் ஆண்டவருக்கு எதிர்த்து நின்றபடினாலே ரொம்ப ஒரு கஷ்டமான பிரயாணமாக மாறி போய்விட்டது. ஆனாலும் மோசே அவரிடத்துல இன்னும் பேசி கொண்டிருக்கிறார், அல்லது ஆண்டவர் மோசையின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாம் வசனத்திலேயே அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே அவங்க அந்த ராஜா இரண்டு ராஜாக்களை அவர்கள் முறியடித்ததற்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, இந்த புஸ்தகத்தில் தேவனுடைய நீடிய பொறுமையுள்ள அன்பை பார்க்கிறோம். அவர் தாம் தெரிந்தெடுத்த இஸ்ரவேல் மக்கள் மேலே வைத்திருந்த அந்த அன்பு இங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் மோசேயின் மூலமாக. நீங்கள் ரெண்டையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். உபாகமத்தின் புஸ்தகத்தை யோர்தான் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற இடத்துல பேசுகிறதைத்தான் உபாகமத்தின் புஸ்தகம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நடந்தவற்றை தான் இங்கே மோசே சொல்கிறார் அவருடைய அவருடைய ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறதுக்கு. அப்போ இந்த நடந்ததையெல்லாம் பார்த்துட்டு, அவங்க செஞ்ச எல்லா அட்டுழைத்தையும் பார்த்துட்டு இங்கே வந்து நிற்கிறப்போ யோர்தான்கை கரையில் நிற்கிறார்கள். ஆனாலும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறதை பார்க்குறோம். அப்போது பத்தாம் வசனத்தை நீங்கள் படிக்கிறப்போ, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள், நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போது கடைசி வரைக்கும் தேவனுடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அன்பு இந்த மோசமான ஜனங்கள் மேலே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு முன்பாக அவங்க கடந்து வர சமயத்தில் இந்த சீகோன் என்கிற ராஜாவையும் ஓக் என்கிற ராஜாவையும் அவர்கள் முறியடிக்க, அந்த பெரிய ஒரு பலத்த ஒரு பெரிய ஜனத்தை முறியடிக்கவும் ஆண்டவர்களுக்கு தயவு செய்திருக்கிறார். இவர்களுக்கு முன்பாக இப்பொழுது கானான் தேசத்தினுடைய வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய மக்கள் நிற்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு செய்த காரியங்களை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர் என்ன செய்ய போகிறார் என்பதையும் அவர்களுக்கு சொல்கிறார். But he, Moses wants them to remember in great detail how they arrived at this significant moment of history. எப்படி நீங்க இங்க வந்து சேர்ந்தீங்க என்றால், இந்த நிக்கிற இந்த இரண்டாவது சந்ததிக்கு நிறைய காரியங்கள் அவரால் புரிந்து கொள்ள முடியாது. தங்களுடைய முன்னோர் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியாது. ஆகையாலே மோசே அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். எப்படி இதெல்லாம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லி அவர்களுக்கு காண்பிக்கிறார். ஆனால் இந்த 11 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் நான் பாட்டு படிக்கிற சமயத்தில் முக்கியமான பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். மோசஸ் இஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிளி கோயிங் டு ரீகேப் தர் ஹிஸ்ட்ரி இன் அ க்ரானாலஜிக்கல் ஆர்டர். சும்மா இந்த வருஷத்தில் இது நடந்துச்சு, இந்த வருஷத்தில் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்ல போகிறது. மாறாக 5 வசனத்தை கவனிங்க, நியாய பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி. அதை கவனிக்கிறப்போ விவரித்து காண்பிக்கிற சமயத்தில் இன்னும் அதிகமாக ஆழமாக தேவனுடைய சத்தியத்தை நடந்த காரியங்களை அவர்களுக்கு மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்கிறார். ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, இந்த 40 வருடங்கள் ஏன் வனாந்திரத்தில் செலவழிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை குறித்து சொல்கிறார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகள்லாம் எதற்காக, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை அவர்களுக்கு சொல்ல போகிறார். ஓ மோசே இங்கே அவர்களுக்கு அதைத்தான் தன்னுடைய கடைசி பாடமாக, ஏனென்றால் மோசே நம்ம 34-33 வசனத்து அதிகாரம் வர சமயத்தில் மோசே இறந்து போகிறதை பார்க்கிறோம். யோசுவா அங்கே தலைமைத்துவம் எடுத்துக்கொள்ள போகிறார். அப்போ மோசே ஹியர் இஸ் டீச்சிங் இஸ் கிரேட் அண்ட் ஃபைனல் லெசன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்கள ஆண்டவர் ஓரேப் அல்லது சீனா என்கிற மலையண்ணையில் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நிற்க வைத்து அங்கே அவர்களுக்கு ஆண்டவருடைய உடன்படிக்கையை கொடுக்கிறார். அங்கே அவங்க ஒரு வருஷம் தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே நம்ம பார்க்குறோமே 6 ஓரேப்பில் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்முடைய சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். அப்போ அவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை இப்பொழுது சரியான பாதையிலே நடத்தப் போகிறார் கானான் தேசத்திற்கு. எப்படிப்பட்ட கானான் தேசம்? அவர்களுடைய மூதாதையராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அவர் வாக்கு தத்தம் பண்ணின தேசம். அதுதான் 8 நாம் பார்க்கிறோம். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்கள் பின்னரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரயாணம் துவங்குகிற வேளையிலே என்ன நடந்துருது? ஜனங்க வந்து இன்னைக்கு இந்த 9 நான் 18 வரைக்கும் வாசிக்கிற சமயத்தில், அங்கே இந்த ஜனங்கள் மத்தியில் நிறைய பூசல்கள், நிறைய வழக்குகள், நிறைய வியாச்சியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, இஸ்ரேல் மக்களுக்கு இடையிலேயே சண்டை, கோத்திரத்தாருக்கு இடையிலே சண்டை. ஆகியாலே மோசே என்ன செய்கிறார், உங்களை பெருக பண்ணினார். ஆகியாலே நான் எப்படி 12 எப்படி நான் உங்களுடைய பிரயாசத்தையும் உங்கள் வருத்தத்தையும் வழக்குகளையும் நான் எப்படி தாங்கிறதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்காக அதிபதிகளை தன்னுடைய மாமனார் எத்ரோ சொன்னது போல அதிபதிகளை அங்கே நியமிக்கிறார். 1000 அப்ராயம் எத்தனை பேர் இருக்காங்க? 1000, 100, 50, 10 கேப்டன்ஸை வைக்கிறார். அவர்கள்ட்ட வந்து அவங்க தங்களுடைய எல்லா முறையீடுகளையும் சொல்ல வேண்டும். அவர்கள் அதற்கு வேண்டிய வழக்குகளை தீர்ப்பாங்க. ஆனால் அதற்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் முகதாட்சியனை பார்க்கக்கூடாது, தேவனுக்கு பயந்து நீங்கள் காரியத்தை நீங்கள் அவர்களுக்கு வழக்குகளை அவர்களுக்கு தீர்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். இப்போ இங்கே என்ன நம்ம கவனிக்கிறோம், இவங்க தங்களை ஆண்டவர் அழைத்து வந்திருந்தால் கூட அவர்களுக்கு இடையிலே மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறதை பார்க்குறோம். மோசையை ரொம்ப இழைக்கப்படுகிறார்கள். இன்னுமாக மோசை அதிகமாக ஒரு உபயோகமற்ற ஆள் என்று கூட சொல்லி சொல்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பை தான் பார்க்கிறோம். 10-11 மோசையின் மூலமாக இந்த ஆசீர்வாதம் வருகிறதை நாம் கவனிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த 11-18 18 வரைக்கும் பார்க்கிற வேளையில் அங்கே அவர்களுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தமாகத்தான் ஆண்டவர்கள் மத்தியிலே ஆட்களை அவர் நியமிக்கிறார். நியமித்து அப்படி இருந்த வாழ்க்கையில் கூட அவர்கள் இன்னும் போராட்டத்தில் தான் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழவில்லை என்பதைத்தான் நாம் இங்கே கவனிக்கிறோம். ஒருவேளை இங்கே வந்து லீடர்ஷிப்புக்கு நிறையா ஒரு இது நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாய் தலைவர்கள் இருக்க வேண்டும் கொடுத்திருந்தாலும், அடிமட்டத்திலே அல்லது ஆழத்திலே பார்க்கிற வழியில் அவர்களுக்கு இடையிலே எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்போ இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இடையிலே உள்ளுக்குள்ளேயே தகராறு நடந்துச்சுக்கு. அந்த சூழ்நிலையிலே நான் சொன்னது போல ஆண்டவர் கண்டிப்பாக எங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் ஆண்டவருக்கு நம்பி அவர்கள் வந்திருந்தாலும் கூட அநேக சமயத்தில் அவரை நம்பவில்லை, அநேக சமயத்தில் மோசையை நம்பவில்லை. அவருடைய வாழ்க்கையை ரொம்ப போராட்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. இப்படி இந்த 11 நீங்கள் கவனிச்சுனா, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பவுமே 500,000 ஜனங்க இருக்காங்க, 1000 எங்கே போகுது? அந்த அளவுக்கு அவர்களை ஆசீர்வதிக்க சொல்லி ஆண்டவரே அவர் கேட்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த ஜனங்கள் இங்கே வந்து யோர்தான் நதி அண்டையில் நிற்கிறாங்க. பழைய காலத்தை குறித்து பேசுகிறார். இந்த பகுதியை நாம் படிக்கிற வேளையில் மோசையை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். மோசையின் மூலமாக ஆண்டவர் என்ன செஞ்சார், என்ன கொடுத்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு? பழைய உடன்படிக்கையை கொடுத்தார் இல்லையா. அவரிடத்துல தான் சீனாய் மலையிலே இஸ்ரவேல் மக்களுக்கு வேண்டிய அந்த உடன்படிக்கை கொடுத்தார். 10 மற்ற நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் அதில் அடங்கியிருக்கிறது. மோசையை ஆண்டவர் ரொம்ப அதிகமாக உபயோகித்த ஒரு மனுஷன். அவருடைய வீட்டிலே அவன் ரொம்ப ஒரு ஆண்டவருக்கு பிடித்தமான மனுஷன் சொல்லி பார்க்குறோம்.
இந்த மோசேயின் மூலமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அடிமைத்தனத்தின் வீடாகி எகிப்திலிருந்து இந்த மக்களை வனாந்திரத்தின் வழியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அழைத்து வருகிறார். அந்த வந்து வருகிற அந்த 40 வருஷங்கள் போராட்டம் போராட்டம் போராட்டம், கடைசியில் வந்து நின்று யோர்தான் நதிக்கரையில் நிற்கிறார்கள். இப்பொழுது பழையதெல்லாம் ஞாபகப்படுத்தி கடைசியில் தன்னுடைய தலைமைத்துவத்தை யோசுவாவிடத்தில் கொடுத்து அவர்களை அனுப்பப் போகிறார். இது எப்படியே நீ இங்கே மனசில் வைத்துக்கொண்டு, மோசே பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய கட்டளைப்படி இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்திற்கு அழைத்து வந்தவர். புதிய ஏற்பாட்டை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் பார்க்குற சமயத்தில் நாம் எல்லாரும், யூதர்களும் சரி மற்றவர்களும் சரி, எல்லாரும் பாவம் என்னும் அடிமைத்தனத்திலே இருக்கிறவர்கள். பாவம் என்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி ஏற்ற நாளிலே இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்து நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நித்திய சுதந்திரத்திற்கு, தேவன் கொடுக்கிற சுதந்திரத்திற்கு, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நமக்கு அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறதற்கு, கானான் தேசமல்ல இது பரம கானான், அதாவது தேவன் நமக்காக வைத்திருக்கிற பரலோகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்கிறார். அப்போ அங்கே மோசேயின் மூலமாக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக, அதற்கு முந்தின ராத்திரியிலே அவர் அவர்களுக்காக ராப்பந்தியை வைத்த பொழுது அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய இரத்தத்தை சிந்துகிறேன், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம். இந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் இந்த புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் ஏற்படுத்துகிறார். நீங்கள் இப்போ கவனிச்சு பாருங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு நிழல். அங்கே நடந்ததெல்லாம் பார்க்குற சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம பார்க்குறப்போ, வந்த உடனே இங்கே அந்த மோசேயை காட்டிலும் பெரிய மோசே என்று எபிரேயர்கள் நிருபத்தில் இருக்கிறது. அந்த மோசேயை காட்டிலும் பெரியவரானவர் என்ன செய்கிறாரு, இந்த ஜனங்களை, அதாவது பாவத்தில் வீழ்ந்திருக்கிற மக்களை, அதன் பிடியில் இருக்கிற மக்களை தம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்த மரணத்தின் மூலமாக அவர்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கிறார். நீங்கள் எபிரேயர்கள் நிருபத்தை பாருங்க, எபிரேயர் மூன்றாவது அதிகாரம், கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். முதலாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் கன்சிடர் கிறைஸ்ட் சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இரண்டாவது வசனத்தில், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்திற்குரியவனாயிருக்கிறான், அதுபோல மோசேயை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் கட்டப்படும் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். இந்த வீடு என்பது எதை குறிக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது, புதிய ஏற்பாட்டில் அவருடைய திருச்சபையை குறிக்கிறது. அப்போ இந்த ஆண்டவர் மோசேயை தம்முடைய வேலைக்காரனாக ஏற்படுத்தியிருக்கிறார். அவன் மூலமாகத்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை கட்டுகிறார். அவர்களை கண்டிப்பாக அவர்களை முழுதமாக அழைத்து வந்து அதுக்கப்புறம் கானான் தேசத்துக்கு கொண்டு போய் விடுகிறதற்கு இன்னொரு ஆளை வைக்கிறார். ஆனால் இங்கேயோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற வழியிலே அவர் இந்த வீட்டை கட்டுகிறவராக பார்க்கிறோம், இந்த தேவனுடைய திருச்சபையை கட்டுவர்களாக பார்க்கிறோம். ஸோ தெர் இஸ் அ க்ளோஸ் கனெக்ஷன் சிம்பிலாரிட்டி பிட்வீன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் நேஷன் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் இன் த நியூ நேஷன் விச் காட் இஸ் பில்டிங் நவ். இந்த புது வீடு என்பது திருச்சபையை குறிக்கிறது, மோசேயை கட்டின வீடு என்பது இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. அப்போ இந்த மோசேயை நம்ம கவனித்து பார்க்குற சமயத்தில் மோசே என்ன செய்கிறாரு பாருங்க, மோசே வந்து கிறிஸ்துவனுடைய சாயலாக அங்கே காணப்படுகிறார். மோசே வந்து கிறிஸ்துவனுடைய சாயல், ஏனென்றால் தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அவருக்கு கீழ்ப்படுத்தி செய்கிறானால் முழுமையாக செய்யவில்லை. தேவனுக்கு ஏற்றவனாக இருந்தாலும் முழுமையாக கிறிஸ்துவை போல இல்லை. இப்போ இந்த மோசேயை பார்க்குற சமயத்தில் நமக்கு இந்த இந்த நம்ம உபாகமத்தின் புஸ்தகத்தை படிக்கிற சமயத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹி மோசஸ் இஸ் கோயிங் டு ஷோ அஸ் வாட் ஜீசஸ் த சன் ஆஃப் காட் வில் பி லைக், ரிவீலிங் டு அஸ் த ஹார்ட் ஆஃப் காட். எப்படி தேவன் மோசேயோடு கூட பேசினதை மக்களுக்கு வந்து மோசே மக்களிடத்தில் சொன்னாரோ அது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் தம்முடைய பிதாவாகிய தேவன் சொன்னது எல்லாம் மக்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதை பார்க்கணும். அப்போ அதற்கு மோசேயினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதை கேட்டுக்கொண்டிருந்த பாவமான இந்த பாவம் நிறைந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்பதை பார்ப்போம். அதுக்கப்புறம் பின்பாக வருகிற வேளையில் இதைத்தான் நம்ம அதிகமாக கவனிக்கப் போகிறோம். எப்படி தேவன் அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் அவருடைய கற்பனைகளை மீறுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் மேல் இரக்கம் காட்டி அவர்கள் மேலே அன்பு காட்டி அவர்களை வழிநடத்தி போகிறார் என்பது. அப்ப அவர்களை இன்றைக்கும் அதே கதை தான் உங்களுக்கு எனக்கும், நானும் நீங்களும் பாவிகளாயிருந்தாலும் உங்கள் மேலே என் மேலே அன்பு வைத்து நம்மை நடத்தி போகிற தேவன். பாவத்தை கண்டுக்காம இருக்கிறவர் அல்ல, ஆனால் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான நோக்கம். அப்ப இந்த பாதையில உங்களை என்னை நடத்தி போகிற வழியில நாம் அவருடைய சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கையில கண்டிப்பாய் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, நாம் இயேசுவின் கரத்தை பிடித்து கொண்டு நடப்போம். இது முக்கியமான பாடம் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, அன்றைக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் முதலாவது சந்ததியார் அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க வந்து இஸ்ரேலைஸ் எல்லாரும் அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டாரு இன்னிங்க உள்ளர வரப்போறதே இல்லை. ஆனால் இந்த அவருடைய பிள்ளைகளாகிய இரண்டாவது சந்ததியாருக்கு ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணதை கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கு அதே தான், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்நாளுக்குள்ளரே, இந்த குறுகிய வாழ்நாளுக்குள்ளே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கையிலே மட்டும்தான் நாம் பரம காணானாகிய வீட்டை நாம் பார்ப்போம், இல்லாட்டெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்ப இதுதான் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு பாடம். இப்போ இந்த பாதையில் தேவன் உங்களை நடத்திருக்கிற வித்தியாசமான பாதை, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பாதை, வித்தியாசமான கஷ்டங்கள், வித்தியாசமான சோதனைகள், எல்லாம் வனாந்திரத்திலே பட்ட அந்த இஸ்ரவேல் மக்கள் பட்ட அநேக பாடுகள் சோதனைகள் தான் நாமும் வித்தியாசமான வகையில் நம்முடைய வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் நாம் பட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதன் மத்தியில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு நாம் நடக்கிற வழியில் மட்டும்தான் நாம் அவருடைய பாதையில் நடந்து நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நித்திய வீடாகிய கானான் தேசத்தை அடைவோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த வாழ்க்கை எப்பொழுது முடிவடையும் என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து நாம் அவரை சென்று அடையப் போகிறோம். இதை எங்களுடைய மனத்தில் வைத்து நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். இப்படி கேட்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையை போல தான் நடக்கும். கர்த்தருடைய வேதத்தில் இஷ்டமில்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இஷ்டமில்லை, கர்த்தருடைய பாதையிலே நடக்க இஷ்டமில்லை என்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் முதல் சந்ததியாரான இஸ்ரேல் மக்களைப் போலத்தான் நாம் இருப்போம். ஆனால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் பாவம் செய்தாலும் பாவத்தை விட்டு வெளிவர வேண்டும் என்கிற அந்த மன ஒரு பாரத்தோடு வெளிவந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற வழியில் நம்முடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை அவர் கண்டிப்பாய் அவருடைய பாதையில் நடத்தி செல்வார். அதற்கு ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி சுவாமி, இப்படியே சத்திய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பழைய ஏற்பாட்டை எழுதி கொடுத்ததனுடைய முக்கியமான ஆண்டவரே காரணமே நாங்கள் எங்களுடைய சாயலிலே இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களை நாங்கள் பார்க்கிறோம். நீர்தான் அவர்களை தெரிந்தெடுத்தீர், நீர்தான் அவர்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்து கொண்டு அவர்களை அழைத்து வந்தீர். எகிப்திற்கு அழைத்து போனீர், அங்கிருந்து திரும்பவும் அழைத்து வந்தீர். பெரிய ஜனமாக அவர்களை வனாந்திரத்திலே நடத்தி வந்தவர் மோசேயின் மூலமாக நீர்தான். அவர்கள் மேல் வைத்த அன்பு எத்தனை 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 ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே, அவருடைய சந்ததியாரை நீர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றீர். அதை நாங்கள் யோசுவாவின் புஸ்தகத்திலே படித்தோம் சுவாமி.
இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசேயை காட்டிலும் பெரியவரான இந்த திருச்சபையை, எங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே நாங்கள் அவருக்கு பின் செல்கிற வழியில் எங்களுடைய வீட்டையும் கட்டுவீர். ஆண்டவர் எங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற பரமகானனுக்கு அழைத்து செல்வீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதுக்காகத்தான் இந்த புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கை எங்களோடு கூட ஏற்படுத்தியிருக்கிறேன். எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு குறுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த வாழ்க்கை உமக்காக வாழ வேண்டும், உம்முடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும், உணர்வுள்ள மக்களாய் வாழ வேண்டும் என்கிற உணர்வோடு வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனமகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள தாப்பனே. ஆமென்.